கரைக்கு வந்து அறியப்பட்ட வானமா, ஜீவ தண்ணீருக்கே அன்று கேடும் தாகமா. நீ கரைக்கு வந்து அறியப்பட்ட வானமா, ஜீவ தண்ணீருக்கே அன்று கேடும் தாகமா. விம்மி விம்மி அழுகின்றேன், உன் தாகம் கொண்டு தவிக்கின்றேன். நான் விம்மி விம்மி அழுகின்றேன், உன் தாகம் கொண்டு தவிக்கின்றேன். அப்பா என் அப்பா, கண்ணீரில் மீதக்கின்றேன் அப்பா. அப்பா என் அப்பா, கண்ணீரில் மீதக்கின்றேன் அப்பா. கொல்கதாவின் சிகரத்திலே ஒரு குழந்தை போல அழுதுவிட்டு, கொல்கதாவின் சிகரத்திலே ஒரு குழந்தை போல அழுதுவிட்டேன்.
கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது, அவருடைய நோக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ்வது. இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக தியானிக்க விரும்புகிறேன். இப்பொழுதோ, இப்பொழுதோ இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டுகிறது. எப்படி நான் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தேன் என்று பழைய பெருமைகளை சொல்வது அல்ல, எப்படி வாழப்போகிறேன் என்று எதிர்காலத்தை பற்றியதும் அல்ல, இப்பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். What kind of love life we live for Christ now? What kind of life we live now? சிலர் எதிர்காலத்தை பத்தி எல்லாம் நினைப்பார், எதிர்காலத்தில் எப்படி நான் இருக்கலாம், பிளான், பில்டிங் கேசல்ஸ் இன் ஹெவன் இல்லையா, இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், சாதிக்க போறேன், இங்கிருந்து ஒரே ஜம்பா ஜம்ப் பண்ணி கடல் கடந்து போய் செய்ய போற, எல்லாம் பிளான்ஸ் நிறைய இருக்கும். ஆனா அது நம்முடைய நினைவாக இருக்கலாம், அது தேவனுடைய செயலாக இருக்காது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நம்ம நிறைய பிளான் எல்லாம் போடுவோம், ஆனா அது கடவுளுடைய சித்தமா இருக்காது. எப்படி வாழ்ந்தேன் என்பது அன்னைக்கு எல்லாம் நான் அப்படி இருந்தாங்க, சொல்றேன், 100 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுத்தாங்க, நீங்க மாறினீங்களான், அது இல்லை, 100 பேருக்கு பைபிள் வாங்கி கொடுத்தேன். எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழப்போகிறோம் என்பதல்ல, எப்படி வாழ்கிறோம், இப்பொழுது நான் வாழ்கிறதோ, இப்பொழுது பிழைத்திருக்கிறதோ எப்படிப்பட்ட வாழ்க்கை. ஒரு 5 விதமான வாழ்க்கையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு வசனம் நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் எல்லாம் முடிக்க வேண்டியது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். நான் ஆரம்பிக்கிட்டேமா, வருத்தப்பட்டு அதுக்கு மேல தெரியாது, ஏன்னா இந்த நல்ல நல்ல வசனங்கள் எல்லாம் நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல வசனம் எதிரா நல்ல வேலைக்கு ஒருத்தர் கிடைச்சார், தூக்கி பாரத் அவர் மேல வை. வருத்தப்பட்டு பார சுபக்கிறவர்களே என்னிடத்தில் வார்கள், என்ன மாதிரி ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர், நாக்கா பிடிக்கப்பா, பிடிக்க பாரம் எல்லாம் பிடிங்கோ, தலையில் இருக்கிற பாரம், காலில் இருக்கிற பாரம், இடுப்பில் இருக்கிற பாரம், வயிற்றுல இருக்கிற பாரம், எல்லா பாரத்தையும் தூக்கி அவர் மேல வச்சிருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறல் தருவோம், ரொம்ப நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அதுக்கு அடுத்த வசனம் ரொம்ப பேருக்கு தெரியாது, ஏன்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வசனம். அவர் சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப நாங்க இளைப்பாறுதல் பெற வேண்டியதில் இதுக்கு சரீர பாரத்தெல்லாம் யாராவது சுமப்பாங்களா? அவருடைய தழும்புகளினால் குணமாவீர்கள். ஐயோ எனக்கு ரொம்ப உடல், எனக்கு ரொம்ப நோய் இருக்குது. ஆண்டவரே சுகப்படுத்தும், ஆண்டவரே சுகப்படுத்தும், என் சுக என் வியாதி என்னை ஏற்றுக்கொள்ளும், என் கடன் தொல்லையை ஏற்றுக்கொள்ளும், என் குடும்ப பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளும், இந்த பாரத்தை நாங்கள் உமது மீது வைக்கிறோம். சரி, அவர் இன்னொன்னு சொன்னாரே, உனக்கு ஆத்மாவில இளைப்பார்கள். ஐ வில் கிவ் ரெஸ்ட் யுவர் சோல். உன்னுடைய ஆத்மாவில ரெஸ்ட் வேணும்னா என்ன சொன்னாரு? என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு என்னன்னு சொன்ன ஆண்டவர் வரும்போது, இந்த சின்ன பிள்ளையில ஒரு பாட்டு படிச்சிருக்கோங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தின்னலாம் கைவீசு. கை வீசிட்டு வருதுன்னா ரொம்ப இஷ்டம். கை வீசிட்டு ஆண்டவர்கிட்ட வரணும், கை வீசிட்டே போயிடணும். அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட வாப்பா, இளைப்பாறுதல் தர்றேன், ஆனா என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள். உன் பாரங்களை நான் ஏற்றுக்கொள்ள, ஐ வில் பேர் யுவர் பேர்டன் பட் யூ ஷுட் பேர் மை பேர்டன். என் நுகத்தை உன் மீது வைக்கிறேன். என் நுகம் மிருதுவாய் மெதுவாய் லகுவாய். இட் இஸ் ஈஸி டு பேர் ஹிஸ் யோக் அப்பான் அஸ், பட் வி டோன்ட் வாண்ட் டு. கடவுளுடைய நுகத்தை சுமக்கிறது ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருக்குது. அப்ப என் பாரத்தை அவர் சுமக்கிறாரே, அவர் பாரத்தை நான் சுமக்க வேண்டும் அல்லவா? அப்ப அவர் பாரம் என்ன பாரம்? ஆண்டவருக்கு என்ன பாரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கெல்லாம் நிறைய பாரம் இருக்குது, சொன்னா மூட்டை மூட்டையா சொல்லிட்டே இருக்கலாம். அவருக்கு ஒரே ஒரு பாரம் தான், ஆத்ம பாரம். அவர் தமது ஆத்ம வருத்தத்தினாலே, அந்த ஆத்ம பாரத்தினாலே சிலுவையில பிரசவ வேதனை, when he travail on the cross, the travail ங்கிற வார்த்தை பிரசவ வேதனையை குறிக்கிற வார்த்தை. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே பிரசவ வேதனை பட்டாராம். எதுக்கு? ஒரு ஆத்மா பிறக்கணும், ஒரு ஆத்மா உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் பாரம். அவர் சொல்றாரு, உன்னுடைய பாரத்தை நான் சுமக்கிறேன், உன் வியாதி உன் வருத்தம் வேதனை உன் கவலை கண்ணீர் எத்தனாலும் கூட நான் சுமக்கிறேன், ஆனா என் பாரத்தை நீ சுமந்துட்டு போப்பா, என் பாரத்தை சுமக்க வேண்டும். அவர் ஆத்ம வருத்தத்தின் பாரத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். என்னோடு கூட சேர்ந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள். நான் நுகம் சுமக்கிறேனே, என் நுகத்தை ஏற்றுக்கொள். அது பாரமானது அல்ல, அது லகுவானது மிருதுவானது, அதை சுமந்து கொள். ஆனா நமக்கு அந்த ஆத்ம பாரம் இருந்திருந்தா இந்நேரம் இந்த இடத்துல இடமில்லாம ஜனங்கள் இருக்கும் இல்லையா? இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, நாமே வசனம் கேட்டு நாமளே ஜீரணம் பண்ணி அஜீரணம் ஆகி வாமிட்டும் ஆகுது. அந்த அளவுக்கு கேட்டு 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 போயிட்டோம். நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய ஓவர் ஃபிட். இவ்வளவு வசனம், எத்தனை பிரசங்கிமார்கள், வார வாரம் இங்க கூட்டம் அங்க கூட்டம், ஓடு கேளு, இத்தனை கேட்டோமே ஆத்ம பாரம் ஏற்பட்டு இருக்கிறதா? ஆத்மபாரம் ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு வாலிபன் இருந்தானாம், அவன் ரொம்ப மோசமான பையன், அவனால எல்லாருக்கும் கெடுதி. கடைசியில் அவனுக்கு நோய் வந்துருச்சு, நோய் வந்து ரொம்ப சிக்காகி மரண படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அந்த நேரம் அங்க ஒரு நர்ஸ் வந்து, பா நீ இப்படி சாக போற, நீ ஏன் செத்து நரகத்துக்கு போகணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, அட்லீஸ்ட் நீ மோட்சத்துக்காவது போலாம்ல, பாவம் மன்னிக்கப்பட்டு போலாம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கான். இந்த யோவான் சுவிசேஷம் ஒன்னை கொடுத்து படி. அவன் தூக்கி எறிஞ்சிட்டான், இதெல்லாம் எனக்கு வேணாம், ஒன்னு நான் சாகிறதுக்கு விஷம் கொடு, இல்லையானா நான் சுகமா இருக்க நல்ல மருந்து கொடு, இந்த வேதனை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அலறி துடிச்சிருக்கான். இவளுக்கும் அவன் செத்து போன அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருவான் சொல்லி சும்மா சும்மா போய் அவன்கிட்ட இயேசுவை பத்தி இந்த புஸ்தகத்தை படி படி படின்னு அவன் வெறுத்தான். கடைசியில் அந்த நர்ஸ் சொன்னாலாம், நான் உனக்கு எவ்வளவு பணிவிடை செஞ்சிருக்கிறேன், உனக்கு கழுவி இருக்கிறேன், உனக்கு பல் தேய்ச்சி விட்டுருக்கிறேன், உன்னுடைய பெட் பேன் எடுத்திருக்கிறேன், இவ்வளவு உதவி உனக்கு செஞ்சிருக்கிறேன், எனக்காக வாயிலும் படிக்க கூடாதா? அவன் கடைசியில இந்த நர்ஸ் அப்படி கேட்டதுனால சரி ஒரு ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் மூணு பேஜ் படிச்சான். அப்படியே கண்ணு நில குத்தி இருந்துச்சு. அவன் கண்ணில் இருந்து கண்ணீராக வர ஆரம்பிச்சுதா. இந்த நர்ஸ கூப்பிட்டான், நர்ஸ் இந்த இயேசு என்ன மன்னிப்பாரா? Can this Jesus forgive me, a sinner like me? அவ்வளவு பாவியா இருக்கிறேனே, என்ன கூட மன்னிப்பாரா? இந்த வசனம் எப்படி சொல்லுது? God so loved the world, He gave His only Son. Whomsoever believe in Him should not perish, but to have everlasting life. ஒருவராயிலும் கெட்டு போகாமே. என்ன கூட அதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியுமா என்று கேட்டானா, கண்ணீரோடு கேட்டானா. இந்த நர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் போய் இங்க ஹாஸ்பிட்டல் சாப்ளினை கூட்டிட்டு வரேன், அவர் வந்து உனக்காக ஜெபம் பண்ணுவாருப்பா, He will lead you to Christ ன்னு சொல்லி ஓடினான். இவன் அந்த புத்தகத்தின் பின்பக்கத்தில் ஏதோ He was scribbling something, ஏதோ ஒன்று எழுதிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இந்த சாப்ளின் வேகமா வந்தாரா, அவன் கண்ணெல்லாம் கண்ணீர் பார்த்துட்டு அந்த சாப்ளின் கேட்டாராம், தம்பி மரணத்தை கண்டு பயப்படாத, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டே இல்ல, நேர பரலோகம் தான், நீக்கு பயப்படாத, மரணத்தை கண்டு பயப்படாதேன்னு சொன்னாராம். அவன் சொன்னான், சார் I am not crying for my sin. I am not crying for my death. But, ஆனால் என்று சொன்ன போது அவன் செத்து போயிட்டான். அவன் உயிர் போயிடுச்சு. அவன் கையில் அந்த புஸ்தகம் கீழே விழுந்தது. இந்த சாப்ளின் போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு நாலஞ்சு வரி எழுதியிருந்ததான். Must I go with empty handed? Must I meet my Savior so? Not one soul with which to greet him. ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்காதபடி நான் எப்படியா வெறுங்கையா அந்த தேவனுடைய சமூகத்தில் போவேன்? உலகத்தில் இன்றைக்கும் அது ஜீவனுள்ள ஒரு பாடல். உலகத்தில் there are seven songs which go deep into the every mind who hears the song. அதில் இது ஒன்று, one of the seven songs. கரை ஏறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, வெறும் கையனாக உண்மை கண்டுகொள்ளல் ஆகுமா? ஆத்மா ஒன்றும் ரட்சியாமல் வெட்கத்தோடே வாழ்நாளெல்லாம் வீணாளாக சென்று போயிற்று, ஐயோ மோசம் போனேன், உதவாமல் வெட்கப்பட்டு போனேனே. என்ன அருமையான பாட்டு, பாடிட்டு தான் இருக்கிறோம். இந்த பாட்டெல்லாம் நமக்கு தெரியும், நல்ல நல்ல ஞான பாட்டுகள். பாட்டு பாடு, ஒரு பிரசங்கியார் சொன்னாருங்க, கிறிஸ்தவனை போய் சொல்ல வைக்கணுமா, நான் பாட்டு பாட விடுங்க போதும்னாரு. அவன் பாடுற பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக அழுமேனு, சிகரெட்டுக்கு அடிமையா இருப்பாங்க, சினிமாவுக்கு அடிமையா இருப்பாங்க, கேவலமான பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. ஒப்புவித்தேன் என்னையே, இங்கேதான் வெளியில போகட்டும், அவர் யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு நான் பின்னால போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு ஆத்ம பாரம் இல்லாதபடிக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்வேனானால் என்ன வாழ்க்கை இப்பொழுது வாழ்கிறேன்? இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை, என் பாரத்தை அவர் சுமக்கிறார், அவர் பாரத்தை நான் சுமக்கிறேன், இந்த வாழ்க்கைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கை, என்ன பேர் வைக்கலாம்? A life exchanged with Jesus. இயேசுவுடன் மாற்றிக்கொண்ட வாழ்க்கை. அவர் என் பாரத்தை அவர் சுமக்கிறபடியினால் அவர் பாரத்தை நான் சுமக்கிற ஒரு வாழ்க்கை. Do you have a life exchanged with Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுடனே கூட என் வாழ்க்கை மாற்றிக்கொண்ட வாழ்க்கையா? அந்த காலத்தில் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க கிராமத்தில் வேக வச்ச மொச்சை கொட்டை விற்பாங்க கடையில். மொச்சை கொட்டை வேக வச்சு கடையில வச்சு செட்டியார் கடையில் இருக்கும். எங்க பாட்டி கிட்ட எனக்கு மொச்ச கொட்டை வேணும்னு கேட்டேன்னா அவங்க இவ்வளவு பருத்தி தூக்கி கொடுப்பாங்க. இவ்வளவு பருத்தி கையில கொடுத்து, இந்த காட்டன் அது கொடுத்து, இதை கொண்டு கடைக்கார்ட்ட கொடு, அவர் உனக்கு மொச்ச கொட்டை தருவாரு. நான் பருத்தி கொடுத்தால் அவர் எனக்கு மொச்ச கொட்டை தருவாரு. இதுக்கு என்ன என்ன பேர் தெரியுமா? பண்டம் மாற்றுதல். பண்டம் மாற்றுதல். நான் பருத்தி கொடுத்தால் அவர் மொச்ச தருவாரு. இப்ப இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்ததற்காக நான் அவருக்கு என்ன கொடுக்கணும்? நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து கொடுக்கணும். அவர் என் நுகத்தை சுமந்தபடியினால் அவர் நுகத்தை நான் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். Do we have a life exchange with Christ? இயேசுடனே கூட நாங்கள் மாற்றிக்கொண்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? இரண்டாவது உங்கள் சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிற ஒரு காரியம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்திலே பிலிப்பியர் முதலாம் அதிகாரத்தில் 20 வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்பட வேண்டும். என் சரீர வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டுமானால் whether it be life or death, Christ should be glorified in my physical body. சில சொல்வாங்க, என் உள்ளத்துல இயேசு இருக்கிறாரு, உடம்புல பிசாசு இருக்கிறார். ஐயா, உள்ள ஒரு சாமி வெளியே ஒரு சாமி வைக்காதீங்க. ஒரே ஒரு தெய்வம். அந்த ஒரு தெய்வத்துக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே, என் சரீர வாழ்க்கையிலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். யாராவது உங்க சரீர வாழ்க்கையை பார்த்து இவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா? ஒரு ஊருக்கு போயிருந்த ஒரு விலாசம் எடுத்துக்கொண்டு போனேன். ஒரு கிறிஸ்தவருடைய வீட்டை பார்க்கணும். வழியில ஒரு ஐயா வந்தார். அவர்கிட்ட, ஐயா இந்த தெருவில் இந்த விலாசம், இந்த வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அப்படி பார்த்துட்டு, ஆ இவரா, தா பாருங்க அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீடு தான். ஆமா, இவரையா பார்க்க வந்தீங்க? இவரையா பார்க்க வந்தீங்க? எனக்கு ஒரு மாதிரி என்ன எப்படி கேட்கிறாரு? என்னங்க, அவன் பயங்கர கூடியாரங்க. மற்றவர்கள் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து சொல்லுகிற சாட்சி எப்படி இருக்க வேண்டும்? இவர் பயங்கர கூடிகாரங்க, இவர் பயங்கர கோபக்காரங்க. ஐயோ அவரா, பயங்கரமானார். மற்றவர்கள் நம்முடைய சரீர வாழ்க்கையை பார்த்து கேவலமாக பேசினால் அது தேவனுக்கு மகிமை அல்ல. இந்த சரீரத்தினாலே நான் மரித்தாலும் பிழைத்தாலும் என் சாவிலே கூட கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். நான் ஜீவனோடு இருந்தாலும் அந்த கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். ஒரு தரம் தான் சாகப்போறோம் இல்லையா? ஒரே ஒரு தரம் தான் சாகப்போறோம். எத்தனை பேர் பல தரம் சாகப்போறீங்க சொல்லுங்க? சில பேர் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க, தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தரம் தாங்க மரணம் வரப்போகுது. அந்த மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசு என் சரீரத்தினாலே மகிமைப்பட வேண்டும். இது என்ன வாழ்க்கை? A life exemplary for Christ. மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியான வாழ்க்கை. ஆண்டவர் எம்மாதிரி இருந்தா நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம். அவர் எப்படிங்க பிரதர்? அவர் ஒரு மாதிரிங்க. சிஸ்டர் எப்படி? அவங்க இன்னொரு மாதிரி. அவர் சொல்றார், என் மாதிரியாயிரு. 1 பேதுரு 2:21 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:21. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனென்றால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். Christ suffered in this world and he left an example that you may follow his footprints. ஆண்டவர் கலக்கால போனாரு, நானும் கலக்கால போறது இல்ல. அவர் எங்க கால் வச்சாரோ அந்த அடிச்சல, walking in his footprints. He has left so many examples. பைபிள்ல ஒருத்தர் கேட்டாரு, இவ்வளவு பெரிய பைபிளை எப்படிங்க பின்பற்றுறதுன்னு. அதுக்கு ஒரு பாச சொன்னாராம், நீ பைபிள் முழுசும் பின்பற்ற வேண்டாம்ப்பா, 2 அல்பபெட்ஸ் இருக்குது, அது ரெண்டையும் பின்பற்றினா போதும். என்னங்க அதுன்னு கேட்டாராம், ஒன்னு போ, இன்னொன்னு இல்ல. சேர்த்து சொல்லுங்க, ஒன்னு போ, இன்னொன்னு இல்ல. ரெண்டு சேர்த்தா போல போல. இங்கிலீஷ்ல சொன்னா ஏ எஸ். ரெண்டு சேர்த்தா எஸ், இன்னொரு எஸ் சேர்த்துறாதீங்க, வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஒரு எஸ் அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு எத்தனை மாதிரிகளை காண்பித்திருக்கிறார். சில மாதிரிகளை பார்க்கலாமா? 1 யோவான் 3 மூன்றாம் வசனம் எடுத்து படிக்க பார்க்கலாம். யாராவது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். அவர் மேல், அந்த இயேசு கிறிஸ்து மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க சுத்திகரித்துக் கொள்ளணும். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தட் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் கிளீன் பிஃபோர் த சைட் ஆஃப் காட். God by his blood will cleanse your sin, but it is your duty to keep your salvation. Work out your own salvation. அவர் மாதிரி காமிச்சிருக்கிறார், நான் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீயும் உன்னை சுத்தவானாக காய்த்துக்கொள். சுத்தம், வாய் சுத்தம், பேச்சு சுத்தம், கேள்வி சுத்தம், பார்வை சுத்தம், நட சுத்தம். ஒரு பையனை ஒரு கடையில வேலைக்கு கொண்டு போய் உடப்பான மளிகை கடையில. அந்த கடைக்காரர் கேட்டாரு, பையன் கை சுத்தமா இருக்குங்களான்னு. என்ன அர்த்தம்? களை வாங்காம இருப்பானான்னு அர்த்தம். கை சுத்தனா சோப்பு போட்டு கழுவிட்டு போறதா? அவனுடைய ஆக்சன் என்ன? அவனுடைய கேரக்டர் என்ன? இஸ் வில் ஹீ ஸ்டீல் சம்திங் ஃப்ரம் ஏ ஷாப்? ஐயா, அவன் கை சுத்தம்னு சொன்னாக்க அவன் வந்து நல்ல பையனா? அவன் தப்பு தண்டா பண்ற பையனா? திருடுற பையனா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சுத்தம் உள்ளவர்களா? ஒரு காரியத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது என் பேச்சில சுத்தம் இருக்குதா? நம்ம சமயம் சில காரியங்களை மத்தவங்கிட்ட சொல்லுவோம். சொல்லும் போது நம்ம கேட்ட மாதிரியே சொல்ல மாட்டோம், பார்த்த மாதிரியும் சொல்ல மாட்டோம், கூட ஒரு கையை ஒரு காலு அட்டாச் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தருக்கு காலில் எந்திரிச்சாரு, கொஞ்சம் கிட்டியா இருந்தது, வாமிட் பண்ணிட்டார். அவரு பக்கத்து வீட்டில் அவரோட வேலைக்கு போற இன்னொரு ஆள் இருந்தாரு. அவர்கிட்ட, சார் மார்னிங்ல கொஞ்சம் கிட்டி வாமிட் பண்ணிட்டேன், ஒரு லீவ் லெட்டர் தர்றேன், ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துருங்க. ரைட். அவர் வாங்கிட்டு போனார், கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டார், ஃபேக்டரி மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டார். அவரு உடனே வாங்கிட்டு, என்னாச்சு? அவர் வாமிட் ஆயிடுச்சுங்க காலையில. சரி. அடுத்தவர் வந்தார், இன்னொருத்தர் அக்கௌண்டன்ட் வந்தாரு. பார்த்தா சீட் காலியா இருந்தது. எங்க என்னமோ மிஸ்டர் ஜோசப் காணும். உடனே அவரு ஃபேக்டரி மேனேஜர் லீவ் லெட்டர் வச்சு, ஜோசப்பா? அவரு கருப்பா வாந்தி பண்ணிட்டாரு. ஐயா, வாந்தி தானே பண்ணாரு? இவர் கூட என்ன செத்துட்டாரு? இப்போ கருப்பா வாந்தி பண்ணாரு. அப்புறம் இவர் அக்கௌண்டன்ட் போய் உட்கார்ந்துட்டாரு. செக்ரட்டரி வந்தாங்க. செக்ரட்டரி வந்த உடனே, ஜோசப் காணமே. அக்கௌண்டன்ட் சார், ஜோசப் எங்க காணும்? இவர் சொன்னாரா, அவரா காக்கா மாதிரி கருப்பா வாந்தி பண்ணிட்டாரு. இப்ப கூட என்ன சேர்ந்துருச்சு? ஒரு காக்கா சேர்ந்துக்குச்சு. கருப்புக்கு ஒரு அடையாளம் சொல்லணும் இல்லையா? காக்கா மாதிரி கருப்பா வாந்திப்பேன். செக்ரட்டரி போயிட்டாங்க. ஜெனரல் மேனேஜர் வந்தாரு. வரும்போதே பார்த்தாரு, காணோம். நேர செக்ரட்டரியை கூப்பிட்டாரு. எங்க ஜோசப் எங்கன்னு கேட்டாரு. சார், தெரியுமா உங்களுக்கு, பாவம் அவர் கஷ்டத்துல பசியில காக்காய் பிடிச்சி சாப்பிட்டுட்டு காக்கா காக்காயா வாந்தி பண்றாரு. ஐயா, ஒரு காரியம் கேட்டாத அப்படியே சொல்லக்கூடாது. இது நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில ரொம்ப அதிகம். அதனாலதான் பவுல் அடிக்கடி எழுதுறாரு, வீணாய் உங்க வாய அளப்பாதீங்க, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பேச்சுல சுத்தம் இல்லை, பார்வையில சுத்தம் இல்லை, மனசுல சுத்தம் இல்லை. சில நேரம் உனக்கு பிடிக்காதவங்க வருவாங்க, ஆனா வாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படிமோ. என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னுமாடா இருக்க அர்த்தம் மனசுல நினைச்சுக்க ஒண்ணுமாண்டு சாவலியா கடிச்சு. மனசுல சுத்தம் இல்ல, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் சொன்னது கிறிஸ்தவம் இல்ல. ஒரு கிறிஸ்தவன் சொல்லல, ஒரு சாதாரண இந்து மனுஷன் சொல்றான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு வேணாம் ஐயா. மனசுல உன்ன வச்சுக்கிட்டு வெளியிலேயே பேசுறா பாருங்க, அவன் சங்காத்தமே வேண்டாம், அவன் சிநேகிதமே வேண்டாம். ஆண்டவன்ட்ட வேண்டாரு, இந்த மாதிரி ஆள் என்கிட்ட கொண்டாந்துறாரு ஆண்டவரே, நான் சுத்தமானாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். மாதிரி காமிச்சிருக்காரு, நான் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரத்தில் 15 வாக்கியத்தில் வாசிக்கிறோம். ஒன்று பேதுரு 1:15, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏதாவது ஒரு நடுவில் ஒரு எக்ஸப்ஷன் இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் ஒரு சில காரியங்கள் தவிர மற்ற எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிரு. அப்படி போட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவர் எந்திரமா சொல்லிட்டாரு, எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் ஹோலி. வி ஆர் வர்ஷிப்பிங் எ ஹோலி காட். அவர் பரிசுத்தத்துக்கு மாதிரியை காண்பித்தார். அவரில் பாவம் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் இல்லாதவர், அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லையே. அப்ப அந்த மாதிரியை நான் பின்பற்றுவதற்கு பாவமற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை. சுத்தத்திற்கு மாதிரி காண்பித்தவர் பரிசுத்தத்திற்கு மாதிரி காண்பிக்கிறார். என்னிடத்தில் பரிசுத்தமாயிருப்பதற்கு நமக்கு நல்லா பைபிள் தெரியுமே, நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிக்க முடியாது. தெரியுது இல்ல? தெரியுது. என்ன பண்றது? உண்மைதான். சரி, தேவனுடைய வார்த்தை இன்னும் நல்லா சொல்லுதுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயம்னு சொன்னோம்னா இந்த இருதயம் அப்படி நினைக்காதீங்க. இருதயம்னு ஏன் தெரியுமா சொல்ற? மகனே உன் இருதயத்தை தா அப்படின்னா மூளையை தானே கேட்டார். இருதயத்தை ஏன் கேட்கிறாரு? இந்த இருதயத்திலிருந்து தான் ரத்தம் உடம்பெல்லாம் போகுது. ரத்தம் போகலன்னா நீங்க சவம் மாதிரி ஆயிடுவீங்க. ஆகவே ரொம்ப இருதயம்னு சொன்னாக்க உங்களை வாழ்க்கை முழுவதையும், உங்க வாழ்க்கை முழுவதையும். அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவன்னா இருதயம் மட்டும் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. இந்த இருதயத்தின் ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அத்தனையும் சுத்தமா இருக்கணும், எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. என் சரீரத்திலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால் அவருடைய மாதிரியை நான் பின்பற்ற வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15:10 படிங்க. யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். கற்பனைகளை கை கொண்டு அவர் அன்பிலே நிலைத்திருப்பதற்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பிலே நிலைத்திருங்கள். 12 படிங்க. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு செலுத்துவதிலே மாதிரி காண்பித்திருக்கிறார். அவர் எப்படி என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார்? என் பாவங்களை மன்னித்து மறந்து விட்டார். என்ன அன்பு தெரியுமா? நீங்க போய் இயேசு கிட்ட போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தவரே, ரொம்ப நன்றி, ஸ்தோத்திரம் ஐயா, நான் என்னென்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. தெரியாது. எப்போ நான் மன்னிச்சனோ அப்பவே மறந்துட்டேன். நம்ம கூட சில பேருக்கு மன்னிக்கிறோம், மறக்க மாட்டோமே. நேரம் வரும்போது சொல்லுவோம், நான் மட்டும் ரட்சிக்கப்படல, உன்னை நொறுக்கிருப்பான், நொறுக்கி சொல்லி காட்டுறோமா இல்லையா? தினம் சொல்லுவோம், போனா போகுதுன்னு ரட்சித்துட்டாங்க, போனா போகுதுன்னு மன்னிச்சுட்டேன், அவன் செஞ்சதெல்லாம் எனக்கு அந்த மறந்து போச்சு. நான் நினைக்கிறீங்க, மறக்கும் சக்தி, அவர்களை மன்னித்து மறந்துவிடக்கூடிய ஒரு அன்பு. என்னை மன்னித்தவர் மறந்து விட்டார், முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டார், சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டார், என் பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பு! நம்ம சொல்லி காட்டுறோமே, குத்தி காட்டுறோமே, நேரம் கிடைச்சா உள்ளத்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி காமிக்கிறோமே. அப்ப என்ன அன்பு நமக்குள்ள இருக்குது? நமக்குள்ள என்ன அன்பு இருக்குது? அன்பு இல்லைங்க, அம்பு இருக்குது. இந்த இன்ன எடுத்துட்டு இம் போட்டாங்க, விட்டுக்கிட்டே இருக்கிறோம், சரு 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 அப்படி பேச்சிலேயே நறுக்குன்னு ஒண்ணு ஏத்துற மாதிரி. என்னங்க எப்படி பேசு? நான் அப்படியே சொல்லிட்டேன், அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க, நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. எங்க தப்பா எடுக்கும்படி சொல்லிட்டு இன்னும் சில சொல்லுவாங்க, சொல்றேன்னு கோவச்சுக்காதீங்க. என்ன அர்த்தம்? நான் சொன்னா நீங்க கோவச்சுக்கு போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்பு எப்படி காட்டுது? அன்புக்கு நிறைய இலக்கணம் சொல்லியிருக்காருங்க. அந்த அன்பை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், அது தனி பிரசங்கமா போயிடும். அப்ப இந்த கிறிஸ்துவின் அன்பு, நான் உங்களில் அன்பா இருந்திருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 17:16 பாருங்க. யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்ப உலகத்தில் தான் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் தான் வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தார்? உலகத்தில் வாழ்ந்தாலும் அவரிடத்தில் உலகம் இல்லை. பாவிகள் மத்தியிலே வாழ்ந்தார், அவரிடத்திலே பாவம் இல்லை. உலக மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார், அவரிடத்தில் உலக குணங்கள் இல்லை. அப்படியானால் நான் உலகத்தான் அல்லாதது போல. உலகம் என்ன தெரியுமா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்றும் தேவனால் உண்டான, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இவைகள் உலகத்தால் உண்டானவைகள் என்று 1 யோவான் 2:16 தெளிவா சொல்லுது. இந்த மூன்று இச்சைகளும் பிதாவினால் உண்டாகவில்லையாம், இது உலகத்தானால் உண்டானது, பிசாசினால் உண்டானது. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லன்னு சொன்னா அவரிடத்துல மாம்சத்தின் இச்சை இல்லை, கண்களின் இச்சை இல்லை, ஜீவனத்தின் பெருமையும் இல்லை. பிசாசு சொல்லி பார்த்தான், ஆதாம்கிட்ட சொன்னா ஆதாம் தக்கடி பிடிச்சுக்கிட்டான். ஆனா இயேசுவும் ஒரு மனுஷன் தானே, வந்து சோதிச்சு பார்த்தா. இயேசு கிட்ட சொன்னான், இயேசுவே மாம்சத்துல இச்சை கொடுக்கிறாரு, இப்போ இங்க ரொம்ப 40 நாள் உபாசம் பண்ணி இருக்கிறீங்க, பசியா இருக்கும், ரொம்ப பசியா இருக்கும், கீழே மலையிலிருந்து இறங்கி போறதுக்காவது பலம் வேண்டாமா? அதனால இந்த கல்லுகள் எல்லாம் பார்த்து அப்போன்னு சொல்லுங்க, எல்லாம் அப்பம் ஆயிடும், சாப்பிட்டுட்டு நல்ல பலத்தோட போலாம். மாம்சத்தை இச்சையை கொடுத்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை, அப்பம் வேண்டான்னு சொல்லல, அப்பத்தினால மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அந்த மாம்சத்தின் இச்சைக்குள்ள விழல, ஜீவனத்தின் பெருமையை கொடுத்தான். ஒரு கோயில் கோபுரத்துல கூட்டிட்டு போய் அங்கிருந்து நீங்க குதிங்க, தேவதூதர்கள் வந்து உங்களை தாங்கிட்டு போவாங்க. நீங்க தேவகுமாரன் இல்லையா? ஏஞ்சல்ஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு போவாங்க. இயேசு என்ன சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதா, பரீட்சை பாராத என்று எழுதியிருக்கிறதே. அவள் அந்த பெருமையில விழுந்துடல. சில பேர் இப்ப கூட சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கு மூப்பர்களின் சங்கத்திலே பிரசங்கித்தேன், பூமியில எனக்கு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போக வேண்டியிருந்தது, ஆண்டவரே நான் சீக்கிரமாய் போக வேண்டும் என்று சொன்னேன், 2 தேவதூதர்கள் கையில் என்னை கொடுத்தார், அவர்கள் அப்படியே தூக்கி கொண்டு வந்து என்ன அம்புலி மாமா கதை சொல்றாரா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், தேவதூதர்கள் என்னை தாங்கிக் கொண்டு, ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குது, அவர் தமது தூதர்களை கொண்டு உங்களை தாங்குவார், உடனே அதை எடு என தூங்கிட்டு போறாங்க. அப்போ தேவன் அந்த பெருமைக்கு இடம் கொடுக்கவில்லை, ஜீவனத்தின் பெருமை அவர் விரும்பவில்லை, தேவனை பரீட்சை பார்க்காதேன்னு சொல்லிட்டாரு. 3வது கண்களின் நிச்சயை கொடுத்தான். எல்லா உலகத்தின் எல்லாத்தையும் காமிச்சான். காமிச்சிட்டு இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன், ஏனென்றால் இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒப்புக் கொடுக்கவில்லை, தேவன் உலகத்தை ஆதாம் கையில ஒப்புக் கொடுத்தார், ஆதாம் பிசாசு கையில கொடுத்துட்டான். இப்ப பிசாசு சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இதை உமக்கு தருவேன். அப்பாலே போ சாத்தான். நம்ம எல்லாம் சொல்லி பார்க்கிறோம், போக மாட்டேங்கிறோம் இல்லையா? பூ பிசாசா போ அப்படின்னா என்ன பெருதர் சொன்னீங்கன்னு கேட்போம். பிறந்ததுல இருந்து உங்களோட இருக்கிற ஏன் வேண்டான்றீங்க? தோல் மேல கைய போட்டுக்கிட்டு வருவோம். ஏன்னா நமக்கு அந்த இச்சை சக்தி போக மாட்டேங்குதுங்க. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவை உலகத்தால் உண்டானது அல்ல, பிதாவினால் உண்டானது அல்ல, அது உலகத்தால் உண்டானது. ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல பிதாவே என நம்புகிற இவர்களும் உலகத்தார் அல்ல. எவ்வளவு நம்பிக்கை நம்ம மேல வச்சு சொல்லிட்டார் தெரியுமா? நம்மளை அவ்வளவு நம்பி சொல்லிட்டாருங்க. அதுக்காகவும் நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கலாம் இல்லையா? கடைசி நாள்ல போகும்போது என்னையா இந்த மாதிரி சொன்னீங்களே, உலகத்தான் இல்லைன்னு சொன்னீங்களே, ஒவ்வொருத்தனும் உலகத்தையே முழுங்கினவனா இருக்கிறானேன்னு கேட்டா இயேசு எவ்வளவு வெக்கப்படுவாரு. அதுக்காகவாயிலும் நம்ம உலகத்தை கொஞ்சம் விடலாம் இல்லையா? இந்த இச்சைகள் எல்லாம் கொஞ்சம் விடலாம் இல்லையா? யோசித்து பாருங்க. அப்ப தேவன் சொல்கிறார், ஒரு மாதிரி காந்த எபேசியர் 4:32 சொல்லுகிறார். எபேசியர் 4:32 படிங்க. எபேசியர் நிருபம் 4:32 ஒருவருக்கொரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னிங்க. மன்னிப்புக்கு மாதிரி காண்பிக்கிறார். எத்தனை மாதிரி காமிச்சிருக்கிறார்? சுத்தத்துக்கு மாதிரி, பரிசுத்தத்துக்கு மாதிரி, தேவனுடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதில் மாதிரி, அவர் அன்பு செலுத்துவதில் மாதிரி, உலகத்தான் அல்லாமல் வாழ்வது மாதிரி, இங்கே மன்னிப்பதிலும் மாதிரி காண்கிறார். கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மத்தேயு 5:48 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். இந்த போல என்ற ரெண்டு எழுத்துக்கு நாங்கள் சாட்சியாயிருந்தா இந்த சரீரத்திலே கிறிஸ்து மகிமைப்படுவார். நீங்கள் வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த சரீர வாழ்க்கையிலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டுமானால் அவர் நமக்கு காண்பித்த மாதிரியை பின்பற்ற வேண்டும். சரி, இன்னொரு மூன்றாவது ஒரு காரியம் செய்யற, நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நாம் இன்றைக்கு வாழ்கிறோமா? டு வி லிவ் எ லைஃப் எக்ஸம்ப்ளரி ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட்? நாம் இன்றைக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறோமா? இன்னொரு வசனம் படிப்போம், பிலிப்பியர் 3:7 வசனம் படிப்போம். எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணினேன். அப்படி 11 வசனம் கூட படிச்சிருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். ஐ கன்சிடர் எவ்ரிதிங் ஆஸ் டங் அண்ட் வேஸ்ட். ஏன்? டு நோ ஹிம், அவரை அறிந்து கொள்வதற்காக, அவரை அறிந்து கொள்வதற்காக, அவருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுவதற்காக, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதற்காக, அவருடைய மரணத்திற்குள்ளாகி நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படியாக, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவினால் வருகிற கிருபை நீதி உடையவனாய் இருப்பதற்காக, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பை என்று விட்டுவிட்டேன். இது என்னங்க? இது என்ன வாழ்க்கை? இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இயேசுவுக்காக நிறைய நீங்க செலவு பண்ண வேண்டி இருக்குதுங்க. சோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் லைஃப். Do we live an expensive life for Jesus Christ? Yesu Christukaga naan oru vilai madippu illada vaalkai ayya vela kodukka mudiyadhenga avare ariyum arivin meenmaikaga enakku laabamai kaanapadugiravale nashtamum kuppayumai ennakoodiya andha meenmai aandavarukaga naanga nashtapattirukkoma? எல்லாரும் லாபம் அடைத்தான். இயேசுவே எனக்கு வீடு வேணும், வீடு வேணும். இதுக்கு வேற லெட்டர் வேற அனுப்புறாங்க, ஜபம் கடிதம் எங்க இந்தியாவில் பார்க்கணும். ஐயா கடன் வாங்கி வீடு கட்டினேன், பாதியிலேயே நிக்குது, இன்னும் முடியல. இந்த வீடு கட்டி முடியணும்னு எனக்காக வாரத்தில் 2 உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க ஐயா. இவங்க கடன் வாங்கி கட்டுவாங்க, நாங்க உபவாசம் பண்ணணுமா? இந்த முதல்ல எழுதக்கூடாதா? எப்படி வீடு கட்டணும்னு கேட்டா கையில வச்சுக்கிட்டு கட்டு, இருந்தா கட்டு, இல்லைன்னா சும்மா இருன்னு சொல்லியிருப்போம். கடனை வாங்கிட்டு அப்புறம் அதுக்கு பிரேயர் ரிக்வஸ்ட், 2 ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. 4 இப்படி லெட்டர் எழுதுனா என்னைக்கு சாப்பிடுறது? ஒரு வாரத்துக்கு இருக்கிறதே 7 தான். 4 நீங்க எனக்கு 2 வாரத்துல ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா எனக்கு என்னைக்கு தான் சாப்பிட வந்து இல்லை. ஏய்யா, நீங்க செய்யற அக்கிரமத்துக்கெல்லாம் நாங்களா ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது? இதுக்கு ஒரு ஆலோசனை கேட்க, முன்கூட்டியே கேட்க வேண்டாமா? எதுவுமே நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கஷ்டம் வந்தாதான் வர்றோம் ஆண்டவர்கிட்ட. ஜபம் பண்ணுங்க, ஜப குறிப்பு, டெலிபோன் கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு. நல்லா ஜபம் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஒழுங்கா நடந்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் ஜபிக்கவே வேணாம். ஒழுங்கா நடந்தீங்கன்னா யாரும் ஜபிக்க வேண்டாம். லிவ் அ லைஃப் எக்ஸ்பென்சிவ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐயா நான் நஷ்டப்படுத்தனையா? நல்ல முத்து வியாபாரி ஒரு முத்து பார்த்தானா? ஆண்டவர் சொன்னார் ஒரு பேரபிள், ஒரு முத்து வியாபாரி ஒரு முத்து பார்த்தானாம். அந்த முத்து என்ன விலைன்னு கேட்டா பெரிய விலை சொன்னாங்களா. இவன்ட கொடுக்கறதுக்கு இல்ல, வீடு வீடு தோட்டம் எல்லாம் வித்துட்டு அந்த முத்தை வாங்கிட்டான். பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பைத்தியக்காரன், ஒரு முத்து வாங்கறதுக்கு சொத்தெல்லாம் வித்துட்டான். இவன் பைத்தியக்காரையா? யாரு பைத்தியக்காரன்? சொத்து வச்சிருக்கிறவன் சொத்து தான் வச்சிருக்க முடியும், அவன்கிட்ட முத்து இல்லைங்க. இவன் முத்து வாங்கினானே, முத்தும் இருக்குது, முத்துக்குள்ள சொத்தும் இருக்குது. அந்த முத்துக்குள்ள அவன் சொத்தெல்லாம் இருக்குதுங்க. இயேசுவை நீங்க பெற்றுக்கொண்டால் அவருக்குள் சகல பரிபூரணமும் வாசமாயிருக்கிறது.
If you spend your money for the kingdom of God, you gain not only Jesus Christ, but also every blessing from Him.
அதாங்க வாழ்க்கை. இயேசுக்காக நஷ்டப்படுகிற வாழ்க்கை. ஒரு ஆத்மாவுக்காக ஓடணுங்க, ஓடணும். ஸ்பெண்ட் யுவர் மணி. நம்மளும் அப்படி இல்லை, போடு அக்கௌண்ட்ல ஏத்து வச்சு சேர்த்து வை. பிற்காலத்துக்கு வேணும், பிற்காலத்துக்கு வேணும், பிற்காலத்துக்கு வேணும். பிற்காலம் முற்காலத்துக்கு முன்னாலே போயிருங்க. சில சமயத்துல சேர்த்து வச்சது யாருடையதாகும்? ஒருத்தன் சொன்னா ஒருத்தன் போய் நல்ல நிலத்தை உழுது, ஆளை உழுது, பரம்படிச்சு நல்ல உரமெல்லாம் கொண்டாந்து போட்டு, நல்ல விதை கொண்டாந்து போட்டு, களை எடுத்து, பரப்பு கட்டி, தண்ணி பாய்ச்சி, நல்லா விளைஞ்சிருச்சு, நிறைய விளைஞ்சிருச்சு, எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போய் அடிச்சு நிறைய விளைச்சல் அவனுடைய அங்க அந்த அரப்பத்தில் அவனுக்கு இடிச்சு பெருசா கட்டி அது உள்ள எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதை பார்த்து சொன்னான், ஆத்மாவே உனக்காக எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், நல்லா புசித்து குடித்து பூரிப்பாயிரு. இந்த பூரியின் பூரி பார்த்திருக்கீங்களா? அப்படி குண்டா இருக்கும் அந்த பூரிப்பாயிரு. ஆண்டவனை பார்த்து சொன்னாராம், மதி கேடனே. எங்க ஏதாவது மதிகட்டத்தனம் செஞ்சானா? நிலத்தை உழுந்தது, நல்லா உழுந்தது மதிகட்டத்தனமா? இல்ல அத தண்ணி பாய்ச்சினது மதிகட்டத்தனமா? விதை போட்டது மதிகட்டத்தனமா? அது விளைஞ்சு விளைய வச்சான அது மதிகட்டத்தனமா? அதை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறதுக்காக பழசை இடிச்சுட்டு புதுசா கட்டடம் கட்டது மதிகட்டத்தனமா? இதெல்லாம் நல்ல காரியம் தானே செஞ்சிருக்கான். அவனை பார்த்து ஏன் மதிகேடன்னு சொன்னாரு? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆத்துமாவே புசி. அப்படின்னா வாயும் வயிறு தான் புசிக்கும், ஆத்மா புசிக்குமா? ஆத்மாவுக்கு ஏற்றதை சேர்க்காமல் வயிற்றுக்கு ஏற்றதை சேர்த்து வச்சாங்க. அதான் சொன்னார் மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருக்கு ஆகும்? யோசித்து பாருங்களே, நம்மளாம் ஒரு நாள் சாக போறோம் இல்லையா? சொல்லுங்களேன், பயந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நம்மளாம் ஒரு நாள் சாக போறோமா போலியா? சொல்லுங்க, சாக போறீங்களா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீ சாகுவீங்க, கண்டிப்பா சாவீங்க. நான் வேணா தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு நாள் சாக போறீங்க, நிச்சயம் சாக போறோம் இல்லையா? எப்போ எப்போ? இங்க இருந்து போற வழியே செத்தாலும் செத்துருவோம், அதனால எல்லாம் இங்கே உட்காந்துருக்காதீங்க. என் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு ஐயா வந்தாரு, கிறிஸ்துமஸ்க்கு 4 நாளைக்கு முன்னாள் வீட்டுக்கு வந்தார். வெளிநாட்டில் வேலை செய்யறவர், பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஜோடிச்சு ரொம்ப கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் கொண்டாந்து வச்சு செய்தாரு. கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் காலையில எல்லாம் குளிச்சுட்டு உட்காந்தாரு. அவங்க ஒய்ஃப் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டாந்து வச்சாங்க, இட்லி சாப்பிட்டாரு, காஃபி எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. திருப்பி காஃபி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவர் உயிர் போயிடுச்சு. இட்லியை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே உயிர் போயிடுச்சுங்க. அதனால இனிமே இட்லி சாப்பிடாம இருந்துடாதீங்க. நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் போறது போகத்தான் செய்யும். ஆனா இந்த வாழ்க்கைக்கு, இந்த சரீர வாழ்க்கைக்கு இல்ல, என் ஆத்மா வாழ்க்கைக்கு எதையாவது சேர்த்து வச்சோமா? நான் அதற்காக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறேனா? ஆண்டவருக்காக செலவு பண்ணிருக்கிறேனா? எத்தனை காரியங்கள் நம்மளால செய்ய இயலும்? நம்ம வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங், ஐ வாண்ட் வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங், இதுதான் நமக்கு தேவையே தவிர மெட்டீரியல் பிளஸ்ஸிங் தான் நமக்கு தேவை. அதுக்குன்னு சில பேர் பிரசங்கிக்கிறாங்க, இயேசு உங்களுக்காக தரித்திரர் ஆயிருக்கிறார், ஆகவே நீங்கள் எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும். இதுக்கு பேர் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலாம். ஆனா தேவன் என்ன சொன்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன், தன் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வசனங்க. அவர் எல்லா சிலுவையை வச்சுட்டு என் பின்னாலவா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். எங்கெங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கெல்லாம் பாத்திருக்கீங்களா? Wherever there is a blessing, there is always a demand from God. நீ இதை செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ இதை செய்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்க பார்த்தால், எந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, அதுக்கு முன்னால ஒரு கொக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்க ஆண்டவர் சும்மா தூக்கி கொடுக்க மாட்டார். நான் அதை செய்வதற்கு நான் நஷ்டப்பட வேண்டும். இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் லைஃப். நான் அதிகமாக அவருக்கு கொடுக்க வேண்டும். டு நோ கிரைஸ்ட் ஐ கன்சிடர் எவ்ரி திங், வாட் எவர் இட் இஸ் கெயின் ஃபார் மீ ஐ கன்சிடர் எவ்ரி திங் ஆஸ் வேஸ்ட் அண்ட் டங். நஷ்டப்படுகிற எக்ஸ்பென்சிவ், ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை. சரி, இன்னொரு வாழ்க்கையை நம்ம பார்ப்போம்.
2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் படி.
அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லிட்டாருங்க, நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். எல்லாருக்கும் ஆசைதான் இல்லையா? நம்ம கூட பாட்டெல்லாம் பாடுறோம், அப்பா பிதாவே அன்பான தேவ, எல்லாம் அப்பா பிதாவே அப்பா பிதாவே எல்லாம் பாடுறோம். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், நாங்கெல்லாம் இயேசுவின் பிள்ளைகள் உண்மைதான். ஆனா என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, எப்பொழுது நான் உங்களை குமாரன் குமாரத்தி என்று அழைப்பேன். நம்ம கூப்பிடலாம், அப்பா 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 ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவர் மகளே மகனே அவர் சொல்ல மாட்டாரே. நம்ம தான் ஒன் சைடு கோல்ங்கிறது, ஒன் சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன், அவர் என்ன மகன் கூப்பிடணும்னா, அவர் என்ன மகன்னு கூப்பிடணும்னு சொன்னா, தேர் இஸ் அ டிமாண்ட். என்ன செய்யணுமா? டிபார்ட் ஃப்ரம் திம், செப்பரேட் யுவர் செல்ஃப், உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். யூ ஆர் நாட் ஃபார் த வேர்ல்ட், யூ ஆர் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். யூ ஹாவ் டு செப்பரேட் யுவர் செல்ஃப். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நான் மகன் மகள் என்று அழைப்பேன். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் இஸ் திஸ்? Christian life is not an ordinary life, it is an extraordinary life. கிறிஸ்தவர்கள் வித்தியாசப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பிழையாம் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படி அந்நிய ராஜாவினால ஏவப்பட்ட போது அவன் போய் பார்த்து சொல்லுகிறான், இவர்கள் மற்றவர்களுடனே கலவாத ஜாதிகள், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். They are a chosen people. We are chosen people to live for the holiness of God in this world, not to mingle and compromise with the world. ஐயா, உலகத்து மக்களோட காம்பரமைஸ் பண்ணிவிடுங்க, காம்பரமைஸ் பண்ணு. இன்னைக்கு அப்படிதான் நடக்குதுங்க. The so-called Christian countries are compromising with the pagan world. அந்த நிலைமை இன்னைக்கு போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா. பாவத்துக்கெல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளை இடம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பரவாயில்ல, இது பரவாயில்ல, இது பரவாயில்ல. ஆனால் ஆண்டு சொல்றார், செப்பரேட் யுவர் செல்ஃப், செப்பரேட் யுவர் செல்ஃப், யூ ஆர் அ சோசன் பீப்பிள், த பிளட் ஆஃப் ஜீசஸ் இஸ் ரன்னிங் இன் யுவர் பிளட் ஸ்ட்ரீம், யூ ஆர் நாட் லைக் அதர்ஸ், செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தோஸ் ஜெனரேஷன், தென் ஐ வில் கால் யூ மை டாட்டர் அண்ட் மை சன். அப்படியானால் நான் வாழ்கிற வாழ்க்கை, இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லைஃப், கிறிஸ்துவுக்காக வித்தியாசமான வாழ்க்கை. இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாய் இருக்கிறதா? இன்னொன்று படிக்கலாம், 2 தீமோத்தேயு 4:7-8 படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், போராட்டம் கண்டிப்பா தேவைங்க. ஆனா அது எதுக்கு போராடணும்? நல்லதுக்கு போராடலாம், ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் போராடக்கூடாது. இங்க டம்ளர் வச்சுனா எங்க அப்படின்னு போராடக்கூடாது. சில சாப்பாட்டுல உப்பு, ஏன் உப்பு போட்டு சமைக்கல, ஏன் எடுத்து போட்டுக்க முடியாத அவங்க? இப்பதான் டேபிள் சால்ட்னு இருக்குது, டேபிள் மேலேயே வச்சிருப்பீங்களே, கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறது, அதுக்கு ஒரு சத்தம், அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு சண்டை. உடனே மனுஷி, அவ பாப்பா உங்களை ஏன் தான் கட்டணும், எங்க அப்பா தெரியாம கொண்டாந்து தள்ளி விட்டுட்டாரு. அப்படி சொல்லுவார், உங்க அப்பா எனக்கு கண்ணு இல்லடி, அதனாலதான் எங்களும் தள்ளிட்டார். இந்த பாருங்க என்ன பண்ணா, ஏன் சொல்லுங்க, எங்க அப்பா பத்தி ஒன்னும் சொல்லாதீங்க, இது அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் தாண்டிட்டு போ. கெட்ட போராட்டம், எங்க போராட்டம், இதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டிய காரியம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சும்மா ஒண்ணுமில்லாதக்கெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடாது. ஒரு அம்மா சொன்னா, இந்தியாவில் இந்த வருஷம் எனக்கு 3000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்கல, நான் கிறிஸ்துமஸ்க்கு கோயிலுக்கே வரமாட்டேன், போ நாசமா போ, யாருக்கு வேணும், போராட்டம் வீட்டில், வாங்கி கொடுக்கலன்னா நான் கோயிலுக்கு வரமாட்டேன். இதெல்லாம் ஒரு போராட்டமா? நல்ல போராட்டத்தை போராடு, தேவனுக்கு மகிமை இருக்கிறதா அந்த போராட்டத்தில் போராடு. வேணான்னு சொல்லல, எத்தனையோ போராட்டங்கள் தேவனுக்கு என்று செய்யக்கூடிய போராட்டங்கள். அவர் சொல்கிறார், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடு எனக்கு போராட்டம் இல்லை. எங்க போராட்டம்? துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஆகிய பொல்லாத பிசாசோடும் வான மண்டலத்தில் ஓதிக்கொண்டிருக்கிற தூதர்களோடும் எனக்கு போராட்டம் உண்டு. ஆகினாலே ஆயத்தப்படுங்கள் என்று சொல்கிறார். சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நாம மாம்சத்தோடு தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம், சும்மா சொன்னமில்லாத காரியத்துக்கெல்லாம் வீட்டில் சண்டை போட்டுக்கிறோம், மற்றவங்ககிட்ட பிரச்சனை பட்டுக்கிறோம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே என்ன? சில நேரங்களில் இதெல்லாம் இந்த போராட்டங்கள் உங்களை கர்த்தரத்தில் கொண்டு போகாதுங்க. நல்ல போராட்டத்தை துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் அதிபதியாகி பிசாசோடும் நீங்க போராட்டம் பண்ணுங்க. இந்தியாவில் மத தடுப்பு சட்டம் வந்தது, பிஜேபி ஆட்சியில் எத்தனையோ விதமான பொல்லாப்புகள்லாம் வந்தது. வரும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் ஐக்கியப்பட்டு போராடினாங்க. 72 மணி நேரம் ஜெபம், தொடர் ஜெபம், சங்கிலி ஜெபம், ராத்திரி பகலா ஜெபிச்சாங்க. கடைசியில் வெற்றி யாருக்கு தெரியுமா? இயேசுக்கு தான் வெற்றி. தொடர்ந்து போராடுங்க, அப்படிப்பட்ட காரியத்துக்கு போராடுங்க. ஞானசாரம் கொடுத்தா 2 வருஷம் ஜெயில, 6 வருஷம் ஜெயில, 2 லட்சம் ரூபா ஃபைன் அப்படின்னு போட்டாங்க. நான் ஒரு 300-400 பேருக்கு ஞானசாரம் கொடுத்தேன். அந்த பீரியட்ல ஒரு முறை 11 பேருக்கு ஞானசாரம் கொடுத்தது கேட்டு ஒரு போலீஸ் ஜிபே வந்தது, இன்ஸ்பெக்டர் நேரம் வந்தார். வந்தவொடனே எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னு கேட்டார். கொஞ்ச நேரம் முன்னா வந்து தான் பாத்திருக்கலான்னு. எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தேன்னு கேட்டா அது வந்து அவர் வந்து பார்க்க வேண்டியதானே. ஏன் கொடுத்தீங்க? ஏன் மதம் மாத்தினீங்கன்னா, மதம் மாக்கல, ஞானஸ்தானம் தான் கொடுத்திருக்கு. மதம் மாத்திலேயே ஞானஸ்தானம் கொடுத்திருக்கு. யாரையாவது கேட்டு பாருங்க, அவங்க கிட்ட வந்து நீங்களாம் மதம் மாறினீங்களா? நாங்க மதத்தையே நம்புறது இல்லைங்க. நேரம் என்ன செய்ய முடியும்? நல்ல போராட்டம் போராடுங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் பிசாசோடும். இந்த நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மரண பரியந்தம் விசுவாசம் உள்ளவனாயிருந்தேன், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அவர் சொல்லுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். என்ன ஒரு நம்பிக்கை! What kind of life is this? This is a life expecting something from God. A life expecting. எதிர்பார்க்கிற வாழ்க்கை. இப்போது நான் வாழ்கிற வாழ்க்கை எதிர்பார்க்கிற வாழ்க்கையா? கர்த்தரிடத்தில் அதை பெற்றுக்கொள்வேன் என்று எதிர்பார்க்குதலோடு வாழ்கிறேனா, அல்லது சந்தேகத்தோடு வாழ்கிறேனா? ஒருத்தர் சொன்னார், ஒருவேளை நான் மோட்சம் போனா, ஒருவேளை மோட்சம் போனா அவருக்கே சந்தேகம் போறதா இல்லையான்னு சொல்லி. நமக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணுங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேணும். இன்றைக்கும் மரித்தால் எனக்கு நீதியின் கிரீடம் உண்டு. இஃப் ஐ டை டுடே ஐ வில் பி வித் ஹிம். தட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன். லிவ் ஃபார் அன் எக்ஸ்பெக்டிங் திங், லிவ் ஃபார் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதிர்பார்க்குதலோடு காத்துக் கொண்டிருங்க. அவர் வரும் நாழிகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. அருமையா சொல்றாருங்க பாருங்க, அந்த தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் அப்போஸ்தலன் அந்த தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு வந்திருக்குதுப்பா, எனக்கு நல்ல எதிர்பார்க்குதல் இருக்குது, நீ சீக்கிரமா வா, உனக்கும் அது ஓடும். அவர் எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருடுவார். Not only for me, for those who expect the same thing like me, they will also receive the crown of righteousness. அப்படியானால் நான் இப்பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன்? 5 வாழ்க்கை உங்களுக்கு சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது வாழ்க்கை என்ன வாழ்க்கை? மாற்றிக்கொண்ட வாழ்க்கை. A life exchanged with Jesus Christ. ரெண்டாவது என்ன வாழ்க்கை? முன்மாதிரியான வாழ்க்கை. A life exemplary for Jesus Christ. மூன்றாவது என்ன வாழ்க்கை? It's an expensive life. Christian life is an expensive. You have to pay something. கர்த்தருக்கு கொடுக்கணுங்க, ஒரு விலை கொடுக்கணும். அவர் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்தாரு, அதுக்கு ஈக்குவலா நம்ம கொடுக்கணுங்க கண்டிப்பா. அப்ப நான் கர்த்தரை அறியும் அறிவுக்காக எனக்கு லாபமாய் காணக்கூடியவைகளை நஷ்டம் குப்பை என்று நினைக்க வேண்டும். இட்ஸ் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ் லைஃப். நான்காவது என்ன லைஃப் அது? நான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃப். நான் வித்தியாசமான, கிறிஸ்தவ சாதாரணமான ஆள் இல்லைங்க, நான் வித்தியாசமானவன். உலக போக்கில போகாதவன். செத்த மீன் எல்லாம் தண்ணியோட போகுங்க, உயிருள்ள முன் தண்ணி எதிர்த்து போகும். பாத்திருக்கீங்களா? நயாகரா ஃபால்ஸ்ல மீன் அப்படி மேல போகுது, மனுஷன் போக முடியாது, அது வால் ஆட்டிக்கிட்டு மேல எதிர்த்து போகுது. ஏன்னா அது உயிர் இருக்கிறது. நம்ம எல்லாம் விட்டோம்னா போயிடுவோம், ஆத்தோட போயிடுவோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் வித்தியாசமான வாழ்க்கை இந்த உலகத்தோடு ஓடாமல். எங்க அப்பா அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் அந்த காலத்துல, டேய் உலகத்துல பழைக்கணுமானா ஊரோடு ஒத்து வாழ். நாடு ஓடும் போது நடுவ ஓடு, ஊர் ஓடும் போது ஒத்து ஓடுறான். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? நாடு ஓடும் போது நீ நடுவ ஓடாத, ஊர் ஓடும் போது ஒத்து ஓடாத. ஏன்னா நீ வித்தியாசமான. ஐ ஹவ் செப்பரேட்டட் யூ, யூ ஆர் அ சோசன் ஜெனரேஷன், யூ ஆர் நாட் ஃபார் த வேர்ல்ட். இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லைஃப். அண்ட் ஃபைனலி இட் இஸ் அன் எக்ஸ்பெக்டிங் லைஃப். ஐயா நான் இப்பொழுது வாழ்கிறேன், ஐயா இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை மரணம் வந்தால் எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Shall we close our eyes in prayer? கர்த்தருக்குமாறு நம்மை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த மாலை நேரத்தில் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி உம்முடைய சமூகத்திலே கூடிவர எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை, இப்பொழுது the life which I live now, what kind of life do we have? இப்பொழுது என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? நேற்று வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, நாளைக்கு வரப்போகிற வாழ்க்கை அல்ல, இப்பொழுது, இப்பொழுது what kind of Christian life we do have என்ற சிந்தனை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், இது எங்களுக்காக நுகம் சுமந்தபடியினாலே உம்மோடு கூட நுகம் சுமக்க உங்க பங்கை ஏற்றுக்கொள்ள, உம்மோடு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ள, பண்டமாற்று பண்ணிக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் விட்டு சென்றவைகளை நாங்களும் அதே போல உமது காலடி சுவடுகளை பின்பற்றி நடக்க கருவுதரும்படி ஜெபிக்கிறோம். தேவரீர், நீர் உண்மையே எங்களுக்காக கொடுத்தது போல நாங்கள் விலை மதிக்க முடியாத இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களையே அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை நீர் தெரிந்து கொண்டதினாலே மற்றவர்களை காட்டிலும் நாங்கள் சற்று வித்தியாசமானவர்கள் என்பதை உலகம் அறியத்தக்கதாக எங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையினால் இந்த உலகத்தின் போராட்டங்களை போராடி ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்ட, எந்த நேரம் மரணம் வந்தால், எந்த நீரில் மத்திய வானத்திலே வருகை தந்தாலும் நாங்கள் உமது கிரீடத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே ஒரு எதிர்பார்ப்புடன் கூட வாழ இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டிய கிருபைகளை கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
காக்கும் அப்பா பிதாவே, அற்புதம் செய்கின்றேன் அப்பா பிதாவே. அடிமை என்னை காக்கும் அப்பா பிதாவே, அற்புதம் செய்கின்றேன் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அற்புதம் செய்கின்றேன் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அற்புதம் செய்கின்றேன் அப்பா பிதாவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பிதாவே அற்புதம் செய்கின்றேன் அப்பா பிதாவே. சுத்தமாக்கி விட்டீர் அப்பா பிதாவே, பாவியாய் வாழ்ந்து வந்தேன் அப்பா பிதாவே, பரிசுத்தமாக்கி விட்டீர் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆனந்த கண்ணீர் விட்டீர் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆனந்த கண்ணீர் சுமந்து நின்றேன் அப்பா பிதாவே, கழுவி சுத்தம் செய்தீர் அப்பா பிதாவே, காயங்கள் சுமந்து நின்றேன் அப்பா பிதாவே, கழுவி சுத்தம் செய்தீர் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அழுது நன்றி சொல்வேன் அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அழுது நன்றி சொல்வேன் அப்பா பிதாவே. Be done.